إن الحمد لله والصلاة والسلام على أشرف رسل الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد كرمنا بني آدم وحملناهم في البر والبحر ورزقناهم من الطيبات وفضلناهم على كثير ممن خلقنا تفضيلا صدق الله العظيم على وتر لالنم நிகரற்ற அன்பாளனுமாகிய வல்லவன் அல்லாஹுவின் திருநாமம் கூறி இதனை ஆரம்பம் செய்கிறேன். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை உருவாக்கி வளமளித்து வரும் ஏக வல்லவன் அல்லாஹுக்கே உரித்தாக அல்ஹம்துலில்லா. அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், வணக்கத்துக்குரியவன் அந்த அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், கருணை நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அல்லாஹ்வுடைய உண்மையுள்ள அடியாரும் நன்றியுள்ள திருத்துதருமாயிருக்கும் என்றும் உள்ளத்தினால் உறுதிப்பூண்டு நாவினால் சான்று பார்க்கிறேன். அந்த கருணை நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபாவுத் தாபீன்கள், கயாமத்து நாள் வரை அந்த நல்லவர்களை பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள் அனைவர் மீதும் வல்லவன் அல்லாஹ் காலமெல்லாம் சலவாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானாக. அல்லாஹுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டுமென்ற ஆவலோடு அவனது இல்லத்திலே அத்திகாப்புடைய நீயத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதர்களே, அன்பர்களே, உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்றி எடுத்து நடக்குமாறும் எவைகளையெல்லாம் கூடாது, பாவமானது என்று கூறி நம்மை தடுத்திருக்கிறானோ அது போன்ற செயல்களிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து அல்லாஹுவை பயந்து வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும்படி முதலாவதாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். ஏனென்றால் மிக வேகமாக கழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையிலும் நீண்ட கால மறுமை வாழ்க்கையிலும் மனிதன் வெற்றி பெற வேண்டுமென்றால் உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்றி எடுத்து வாழ்ந்தாலேயே முடியும். அதற்கு நேர் மாற்றமாக நாம் நினைத்திருக்கக்கூடிய விதத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரங்கள், பட்ட படிப்புகள், செல்வச் செருக்குகள் எதுவும் பயங்கரங்களும் தண்டனைகளும் நிறைந்த அந்த கயாமத்துடைய நாளையில் எங்களுக்கு எந்தொரு பிரயோசனத்தையும் தேடித் தராது என்ற உண்மையையும் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே, அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே படைத்திருக்கக்கூடிய கோடிக்கணக்கான படைப்புகளில் அல்லாஹ் மனிதனை மிக கண்ணியமான, மிக சிறப்பான ஒரு படைப்பாக படைத்திருக்கிறான். மனிதர்களிலும் கலிமா சொன்ன அல்லாஹ்வை ரப்பாக, அவனுடைய தூதர் ஹபீப் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய தூதராக, இறைவனால் அனுப்பப்பட்ட நேர்வழி காட்டக்கூடியவராக ஏற்றுக்கொண்ட இந்த உம்மத்தினர்களை அல்லாஹ் பல வழிகளிலும் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். ஏனைய எல்லா படைப்புகளை விட பல விதமான விடயங்களில் அல்லாஹ் மனிதர்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே மனிதர்களை எதனால் கண்ணியப்படுத்தினோம் என்று பல விடயங்களை சுட்டி காட்டியிருக்கிறான். அதிலே ஒன்று இரண்டை தொட்டு காட்டும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், சத்தியமாக நாம் மனித சமூகத்தை, ஆதமுடைய மக்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறோம். அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக நாம் செய்திருக்கக்கூடிய ஒரு வழிதான், அவர்களை கடலிலும் தரையிலும் நாம் சுமந்து செல்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே, உலகத்திலே வாழக்கூடிய எல்லா படைப்புகளும், அவைகள் மிருகங்களாக இருந்தாலும், பறவைகளாக இருந்தாலும், மீன் இனங்களாக இருந்தாலும், எந்த ஒரு உயிர் படைப்பாக இருந்தாலும், அவைகள் ஓரிடத்திலே இருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லுவதற்கு பயணம் மேற்கொள்வதற்குரிய வழிகளை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான். பறவைகளை பார்க்கும் பொழுது ஒரு கண்டத்திலே இருந்து இன்னொரு கண்டத்திற்கு, ஒரு நாட்டிலே இருந்து இன்னொரு நாட்டுக்கு சில காலங்களிலே சில பறவைகள் பறந்து செல்லுகின்றன, இடம் மாறுகின்றன. ஆனால் அந்த போல பறவைகள் எத்தனை தூரத்தை கடந்து செல்ல வேண்டி ஏற்பட்டாலும் அவைகள் தங்களுடைய இறக்கைகளால் மாத்திரம்தான் பறந்து செல்லுகின்றன. மிருகங்களை பார்க்கிறோம், எந்த ஒரு மிருகமும் ஒரு இடத்திலே இருந்து இன்னொரு இடத்துக்கு செல்ல தேவைப்பட்டால் அவைகளுடைய கால்களால் நடந்துதான் செல்லுகின்றன. எத்தனை மைல்கள் தேவையாக இருந்தாலும் இவைகளை மிருகங்கள் கால்நடைகளாகத்தான் நடந்து செல்லுகின்றன. ஆனால் உலகத்திலே வாழக்கூடிய மனிதனை மாத்திரம் அல்லாஹ் கண்ணியப்படுத்தும் பொருட்டு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், அவர்களை நாம் கடலிலும் தரையிலும் சுமந்து செல்கிறோம் என்று அல்லாஹ் கண்ணியத்தை பற்றி கூறுகிறான். ஆரம்ப காலம் தொட்டு மனிதன் உலகத்திலே தரையிலே எங்கேயாவது செல்ல வேண்டும் என்றால் அதற்குரிய ஏற்பாட்டை அல்லாஹ் செய்திருக்கிறான். உன்னுடைய கால்களால் மாத்திரம் நடந்து செல்ல வேண்டுமென்று அனைத்து பொறுப்பையும் அல்லாஹ் மனிதர்கள் மீது மாத்திரம் சுமத்தி விடவில்லை. மாற்றமாக அல்லாஹ் ஆரம்ப காலம் தொட்டு மிருகங்களை மனிதனுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். ஒட்டகங்கள் மீது, குதிரைகள் மூலமாக, கழுதைகள் மூலமாக, யானைகள் மூலமாக ஒவ்வொரு மிருகங்கள் மீது சவாரி செய்யும் பழக்கத்தை அல்லாஹ் மனிதனுக்கு படித்து கொடுத்திருக்கிறான், மிருகங்களை வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். ஆனால் உலகத்திலே நாம் பார்க்கிறோம், எந்த ஒரு மிருகமும் ஒரு இடத்திலே இருந்து இன்னொரு இடத்துக்கு செல்லுவதற்காக ஒரு மிருகத்தின் மீது ஏறி சவாரி செய்வதில்லை, ஒரு பறவையின் மீது ஏறி சவாரி செய்வதில்லை. ஆனால் மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் மிருகத்தின் மீது ஏறி அவன் பயணங்களை மேற்கொள்ளுகிறான். காலம் செல்ல செல்ல பலவிதமான சாதனங்களை, வாகனங்களை கண்டுபிடிக்கக்கூடிய அறிவை அல்லாஹ் கொடுக்கிறான். நொடிப்பொழுதிலே பல்லாயிரக்கணக்கான மைல்களை தாண்டி சென்று விடுகிறான். இது அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்த கண்ணியம். கடலிலே பயணம் செல்ல வேண்டி ஏற்பட்டாலும் மிருகங்கள் இருக்கின்றன, மீன் இனங்கள் இருக்கின்றன, கடலிலே பல்லாயிரக்கணக்கான மைல்களை அவைகள் நீந்தி செல்லுகின்றன. ஆனால் மனிதனுக்கு மாத்திரம் ஆரம்ப காலத்திலே இருந்து வள்ளங்களையும் அல்லது கப்பல்களையும் அமைத்துக் கொள்ளக்கூடிய முறையை அல்லாஹ் காட்டி கொடுத்தான். அதனால் நொடிப்பொழுதிலே பல்லாயிரக்கணக்கான மைல்களை கடலிலும் மனிதன் தாண்டி செல்கிறான். இதை நாம் மனிதனுக்கு கொடுத்த கண்ணியம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதனை நாம் கண்ணியப்படுத்தும் பொருட்டு ஓரசக்கனாகும் மீனத்தையிபாத், நாம் மனித சமுதாயத்திற்கு நல்லவைகளை உணவாக கொடுத்தோம் என்று கூறுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே, உலகத்திலே வாழக்கூடிய மனிதன் மாத்திரம் உணவு சாப்பிடுவதில்லை, மாற்றமாக மிருகங்களும் உணவு சாப்பிடுகின்றன, பறவைகளும் உண்ணுகின்றன, பருகுகின்றன, எல்லா உயிரினங்களும் உலகத்திலே உணவுகளை உண்டுத்தான் உயிர் வாழுகின்றன. ஆனாலும் மனிதனுக்கு எவ்வளவு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்திருக்கின்றான் என்றால், உலகத்திலே ஒரு தாவரத்திலே வரக்கூடிய உணவை எடுத்துக்கொண்டால் நல்லவைகளை மனிதன் சாப்பிடுகிறான். நெல்லை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதிலே பாதுகாக்கப்பட்ட, தவிடு தீட்டப்பட்ட பரிசுத்தமான அரிசியை மனிதன் உணவாக உட்கொள்கிறான். எது கூடாது என்று மனிதன் ஒதுக்குகிறானோ தவிடையும் உமியையும் அல்லது அந்த தாவரங்களையும் இலை குலைகளையும் தான் மிருகங்களும் பறவைகளும் ஏனைய படைப்புகளும் சாப்பிடுகின்றன. மனிதன் உமியை சாப்பிடுவதில்லை, ஆனால் அவைகளை மிருகங்களுக்கு கொடுக்கிறான், பறவைகளுக்கு கொடுக்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே, ஒரு பழத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் சுவையான அழகான மனித உடம்புக்கு தேவையான பழத்தை மனிதன் சாப்பிடுகிறான். அதை சுத்தி இருக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய தோள்களையும் மனிதன் ஒதுக்கக்கூடியவைகளையும் மிருகங்களும் பறவைகளும் சாப்பிட கொடுக்கிறான். இதே போன்றுதான் ஒவ்வொரு விடயங்களையும் ஒரு மிருகத்தை எடுத்துக்கொண்டால் சதையை மனிதன் சாப்பிடுகிறான். எது கூடாது என்று மனிதன் ஒதுக்குகிறானோ எலும்பையும் சவ்வையும் முள்ளையும் நாய்களுக்கும் ஏனைய மிருகங்களுக்கும் கொடுக்கிறான். மனிதன் ஒதுக்குவதை மற்றவைகள் சாப்பிடுகின்றன. எது நல்லவைகளோ அவைகளை மனிதன் உணவாக உட்கொள்கிறான். குடிக்கக்கூடிய தண்ணீரை எடுத்துக்கொண்டால் பரிசுத்தமாக வடிகட்டிய நீரை மனிதன் குடிக்கிறான். எது கூடாது என்று மனிதன் ஒதுக்குகிறானோ சாக்கடையிலே கொட்டுகிறானோ எதை கழுவி ஒதுக்குகிறானோ அந்த நீர்களைத்தான் நம்மோடு வாழக்கூடிய மிருகங்களும் பறவைகளும் சாப்பிடுகின்றன. இவ்வாறு சொல்ல போனால் அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்லுகிறான், மனிதர்களுக்கு வரதகனாகும் மினத்தய்யிபாத், நல்லவைகளை நாம் சாப்பிட கொடுக்கிறோம், அவனை கண்ணியப்படுத்துகிறோம் என்று கூறுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே, ஆடைகளை எடுத்துக்கொண்டாலும் உலகத்திலே வாழக்கூடிய மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் அல்லாஹ் மானத்தை படைத்திருக்கிறான். ஆனால் அவைகளை மறைப்பதற்காக மிருகங்களுடைய அல்லது பறவைகளுடைய உரோமங்களை சற்று நீளமாக படைத்து அல்லது அவைகளுடைய வாள்களை படைத்து அதனுடைய மர்மஸ்தானங்களை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். பறவைகளுடைய இறக்கைகளால் அவைகளை மறைத்து வைத்திருக்கிறான். ஆனால் மனிதனுக்கும் அதே போன்று மனிதனுடைய ரோமங்களினால் மனிதனுடைய உடம்பிலே முறைக்கக்கூடிய மயிர்களினால் அவனை மறைக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், யா பனி ஆதம ஹுதூ ஸீனத்தகும் இந்த குல்லி மஸ்ஜிதின், ஆதமுடைய மக்களே, ஒவ்வொரு இடங்களிலும் அல்லாஹ்வை சுஜூது செய்யக்கூடிய இடங்களிலும் உங்களுடைய அலங்காரங்களை நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அழகான ஆடைகளை கண்டுபிடித்து தன்னை அலங்கரிக்கக்கூடிய முறையை மனிதனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். எல்லா வகைகளிலும் மனிதனை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே, அல்லாஹ் மனித இனத்தை கண்ணியப்படுத்திய மிக பிரதானமான மற்றொரு பொருள்தான், ஏனைய எல்லா படைப்புகளை விட மனிதனை கண்ணியப்படுத்தும் பொருட்டு மனிதனுக்கு அக்கல் என்றொன்றை கொடுத்திருக்கிறான். புத்தி என்றொன்றை, பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய ஒன்றை அல்லாஹ் மனிதனுக்கு மாத்திரம் கொடுத்திருக்கிறான். மிருகங்களுக்கு கொடுக்கவில்லை, பறவைகளுக்கு கொடுக்கவில்லை, ஏனைய படைப்புகளுக்கு கொடுக்கவில்லை. இந்த பகுத்தறிவின் மூலமாக முழு உலகத்தையும் மனிதன் ஆட்சி செய்கிறான். முழு உலகத்திலும் வாழக்கூடிய எல்லா படைப்புகளையும் விட மனிதன் மேலோங்கி வாழுகிறான். மிருகங்களை வசப்படுத்துகிறான், பறவைகளை வசப்படுத்துகிறான், அனைத்தையும் தன்னுடைய ஆட்சிக்கு கீழே வைத்துக் கொள்கிறான். அல்லாஹ் மனிதனுக்கு பகுத்தறிவை கொடுத்து எல்லா படைப்புகளை விட கண்ணியப்படுத்துகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே, எப்பொழுது இந்த மனிதனுடைய பகுத்தறிவு அவனிடத்தில் இருந்து இல்லாமல் போய்விடுமோ மனிதன் மிருகத்தை விட கேவலமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறான். எனவே தான் அல்லாஹு தஆலா மனித சமுதாயத்துக்கு கொடுத்த அந்த அக்கலை அல்லது அந்த பகுத்தறிவை பாதுகாப்பது கட்டாய கடமை என்று குர்ஆன் மூலமாக ஹதீஸ் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ் மனிதனை கண்ணியப்படுத்துவதற்காக அல்லாஹ் கொடுத்த அந்த புத்தியை பாதுகாப்பது ஒவ்வொரு மனிதர்களுடைய கட்டாய கடமையாக இருக்கிறது. எனவே தான் அந்த புத்தியை போக்கிக் கொள்ளக்கூடிய விதத்திலே ஒரு மனிதன் நடந்து கொள்வதை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. அந்த வகையிலே தான் எல்லா நல்ல காரியங்களையும் மனிதனுக்கு ஆரோக்கியமான உணவுகளையும் அல்லாஹு தஆலா மனிதனுக்கு ஹலாலாக்கி இருக்கிறான். எந்த ஒரு பொருள் மனிதனுடைய உடம்புக்கு தீங்கை ஏற்படுத்துமோ அவைகளை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. மிக குறிப்பாக மனிதனுடைய புத்தியை போக்கக்கூடிய மதுபானத்தை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது. எதற்காக என்றால், ஒரு மனிதன் மதுபானத்தை குடித்து விட்டான் என்றால் தன்னுடைய புத்தியை அவன் இழந்து விடுவான். எதுவரைக்கும் அவனுடைய புத்தி இருக்குமோ அவன் தன்னுடைய மனைவி மக்களோடு, தன்னுடைய கூட்டம் குடும்பத்தினர்களோடு, தன்னுடைய பிள்ளை குட்டிகளோடு சந்தோஷமாக பஞ்சனை மத்தையிலே வீட்டிலே இன்பமாக வாழ்க்கையை கழிப்பான். இரவிலே நிம்மதியாக படுத்து உறங்குவான். எப்பொழுது ஒரு மனிதன் மதுபாவனைக்கு அடிமையாகி விடுவானோ, போதை பொருளுக்கு அடிமையாகி விடுவானோ, முதலாவது அவன் தன்னுடைய புத்தியை இழந்து விடுவான். எப்பொழுது புத்தியை இழந்து விடுகிறானோ, நிம்மதியாக மனைவி மக்களோடு வீட்டிலே பஞ்சனை மெத்தையிலே படுத்து உறங்க வேண்டியவன் புத்தியை இழந்து மது போதைக்கு அடிமையாகி விட்டான் என்றால், படிக்கட்டுகளிலும் தெரு ஓரங்களிலும் இரவு நேரத்தை கழிப்பதை பார்க்கிறோம். எங்கு உறங்குகிறோம் என்பது தெரியாது, எங்கு படுக்கிறோம் என்பது தெரியாது. அவனுடைய மரியாதையை அவன் இழந்து விடுகிறான். எந்த அளவுக்கென்றால் தன்னுடைய இடுப்பிலே இருக்கக்கூடிய வேட்டியை கூட அவனுக்கு பாதுகாக்க தெரியாது. அவனுடைய மானம் போகிறது. எதை பேசுகிறோம் என்று பேச தெரியாது. வாய்க்கு வந்தவைகளை எல்லாம் உளறி தள்ளுகிறான். அவனுடைய புத்தியை பறிகொடுத்தால் மிருகத்தை விட கேவலமாக மாறிவிடுகிறான். எந்த அளவுக்கு என்றால் இப்னு அபி துன்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு கிதாபில் எழுதுகிறார்கள், நான் ஒரு மது போதை கடுமையான மது போதை தலைக்கு ஏறி ஒரு மனிதனை காண்கிறேன். அவன் என்ன செய்கிறான் என்றால், நான் பாதையிலே போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு மது போதைக்கு அடிமையான ஒரு மனிதன் பாதை ஓரத்திலே தன்னுடைய இரண்டு கரங்களிலும் சிறுநீரை கழிக்கிறான். சிறுநீரை கழித்து அதனால் முகத்தை கழுவிக்கொண்டு அவன் கூறுகிறான், அல்ஹம்துலில்லாஹில்லதி ஜாலல் மா தஹூரா, நீரை பரிசுத்தமாக ஆக்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று தன்னுடைய இரண்டு கரங்களிலும் சிறுநீரை கழித்து முகத்தை கழுவிக்கொள்கிறான். ஏன் இந்த நிலைமைக்கு இவன் தள்ளப்படுகிறான்? புத்தியை பறிகொடுத்து விட்டான். என்ன செய்கிறோம் என்பதே நமக்கு தெரியாது. இன்னும் ஒரு இடத்திலே கூறுகிறார்கள், ஒரு முறை நான் பாதையிலே போய்க் கொண்டிருக்கிறேன், ஒரு மனிதன் போதை கடுமையாக இருக்கிறான், மது போதை தலை கேறி இருக்கிறது. அவன் தன்னுடைய கரத்திலே சிறுநீரை கழித்து முகத்தை கழுவுகிறான். கழுவிட்டு அவன் சொல்லுகிறான், அல்லாஹும்ம ஜால்னி மினத் தவ்வாபீன் வஜால்னி மினல் முத்தத்தஹிரீன், நாம் ஒளிவெடுத்து சோதக்கூடிய அந்த துவாவை இவன் சிறுநீரினால் முகத்தை கழுவிட்டு அவன் சொல்லுகிறான், யாழ்லா என்னை பரிசுத்தமான்களில் நின்றும் ஆக்குவாயாக. சிறுநீரினால் முகத்தை கழுவுகிறான். என்ன செய்கிறோம் என்றே அவனுக்கு தெரியாது. எனவே தான் இந்த மது போதையை, மதுவை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. மது குடிக்கக்கூடியவர்களை இஸ்லாம் கடுமையாக தண்டிக்கிறது. எந்த அளவுக்கென்றால் இஸ்லாமிய உலமாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹதீஸிலே தெளிவாக பதிவாயிருக்கிறது, யாராவது மது போதையை மதுபானத்தை குடித்து விட்டார்கள், அவர்களுக்கு போதை ஏறிவிட்டது என்றால் மதுபானம் குடித்ததற்காக 40 கசை அடிகள் அடிக்க வேண்டும். இதுதான் மார்க்கத்துடைய தீர்ப்பாக இருக்கிறது. 40 கசை அடிகள் ஹஜ்ஜுகள் நிறைவேற்றப்பட்டும் ஒருவன் திருந்தவில்லை, மீண்டும் அவன் குடிக்கிறான் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரண்டாவது முறையும் அவனுக்கு 40 கசை அடிகள் ஹஜ் நிறைவேற்றப்பட வேண்டும். இரண்டாவது முறையும் தீர்ந்தவில்லை, அவன் மூன்றாவது முறையும் குடிக்கிறான் என்றால், மூன்றாவது முறையும் குடித்தால் அவனுக்கு 40 கசையடிகள் கொடுக்க வேண்டும். மூன்றாவது முறையும் திருந்தவில்லை, நான்காவது முறையும் ஒரு மனிதன் குடிக்கிறான் என்றால் அவனை கொலை செய்ய வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய தீர்ப்பு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏனென்றால் அவன் மிகப்பெரிய ஒரு பயங்கரவாதியாக, உலகத்திலே தானும் வாழாமல் மற்றவர்களையும் வாழ இடம் அளிக்காத ஒரு மிக மோசமான ஒருத்தனாக உலகத்திலே கணிக்கப்படுகிறான். எனவே பூமிக்கு மேலால் வாழ்வதற்கு அவனுக்கு அவகாசம் கொடுக்கப்படக்கூடாது. அவனினால் அவன் மாத்திரமல்ல, அவனுடைய குடும்பத்தினர்கள் இம்சைகளுக்கு ஆளாகிறார்கள். அவனை நம்பி கரம் பிடித்த அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளை குட்டிகள், எந்த அளவுக்கென்றால் இவன் செய்யக்கூடிய பாதக செயலினால் அவர்கள் போலீஸ் நிலையங்களுக்கும் ஏனைய நீதிமன்றங்களுக்கும் பொது இடங்களுக்கும் கண்களிலும் அவர்கள் கண்ணீர் வடிப்பதற்கு இவன் தான் காரணமாக இருக்கிறான். எனவே இவனுக்கு வாழ இடம் அளிக்க கூடாது, அவனை கொலை செய்து விட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. மிக மோசமான செயல். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதைவிட இவ்வாறானவர்கள் மது போதைக்கு ஆளானவர்கள், அடிமையானவர்கள் உலகத்திலே செய்யக்கூடிய நலவுகளை இபாதத்துக்களை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான், அல்லாஹ் இபாதத்துக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த அளவுக்கென்றால் மன் சரிபல் கம்ர லம் யக்பலில்லாஹு லஹு ஸலாத் அர்பைன சபாஹா, எவனொருவன் ஒரு முறை மதுபானம் குடிக்கிறானோ அவனுடைய 40 நாட்களுடைய வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஒருத்தன் இபாதத்தை செய்கிறான், ஆனால் ஒரு முறை மதுபானம் குடித்தால் 40 நாட்களுக்கு அவனுடைய இபாதத்துக்கள் அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்று ஹதீஸிலே தெளிவாக வந்திருக்கிறது. ஏனென்றால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய ஆடையிலே சிறுநீர் பட்டு விட்டது என்றால், ஆடையிலே சிறுநீர் பட்டால் உண்மையான ஒரு மூமின் அதை பொறுத்து கொள்ள மாட்டான், உடனே கழுவிவிட வேண்டும், சுத்தம் செய்ய வேண்டும் என்று பதறுவான். சுத்தம் செய்யும் வரைக்கும் அவனுக்கு நிம்மதி ஏற்படாது. ஆடையிலே பட்ட அந்த சிறுநீரோடு யாராவது தொழுகைக்கு சென்றால், இபாதத்துக்களை நிறைவேற்றினால் அவனுடைய இபாதத்துக்கள் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. ஆடையிலே பட்ட அந்த சிறுநீருக்கு இந்த அளவுக்கு தீர்ப்பு என்றால் அவனுடைய இபாதத்துக்கு அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்றால் இஸ்லாம் சொல்லுகிறது, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் ஆசாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இந்த மதுபானம் என்பது, சூது விளையாட்டம் என்பது, இவைகள் எல்லாம் நஜீஸ் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். உலமாக்கள் சொல்கிறார்கள், மதுபானம் ஆடையில் ஏற்பட்டால் சிறுநீர் பட்டதை போன்று நஜீஸ், அதை கழுவிக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஆடையிலே பட்டாலே கழுவிக்கொள்ள வேண்டும் என்றால், ஒரு மனிதன் அதை எடுத்து குடித்து விட்டான் என்றால் அவனுடைய வாயும் நஜீஸ் ஆகிறது, அவனுடைய நாவும் நஜீஸ் ஆகிறது, அவனுடைய தொண்டையும் நஜீஸ் ஆகிறது, அவனுடைய உள் உறுப்புகள் அனைத்தும் நஜீஸ் ஆகிவிடுகிறது. மீண்டும் அவைகள் பழைய நிலைமைக்கு வருவதற்கு, பரிசுத்தப்படுத்தப்படுவதற்கு 40 நாட்கள் தேவைப்படுகிறது. எனவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மதுபானம் யார் ஒருவன் குடிப்பானோ 40 நாட்களுக்கு அவனுடைய இபாதத்துக்கள் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அந்த அளவுக்கு மோசமான செயல். உலகத்திலே அவன் ஒதுக்கப்படுகிறான், கேவலப்படுத்தப்படுகிறான். மறுமையிலே அல்லாஹ் அவனுக்கு எவ்வளவு பயங்கரமான தண்டனை வைத்திருக்கிறான் என்றால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் உலகத்திலே மதுபானம் குடிப்பானோ நாளை கயாமத்துடைய நாளையில் அவனுக்கு தீனத்துல் ஹபால் என்ற பானத்தை நரகத்திலே இருந்து அவனுக்கு புகட்டுவது அல்லாஹ்வுக்கு கடமையாகி விட்டது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், வமா தீனத்துல் ஹபாலியா ரசூல் அல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, மதுபானம் குடிக்கக்கூடியவர்களுக்கு அந்த நரகத்திலே புகட்டப்படக்கூடிய அந்த தீனத்துல் ஹபால் என்றால் என்ன என்று கேட்கப்பட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த பானம் என்ன தெரியுமா? அவைகள் தான் அனைத்து நரக வாசிகளும் நரகத்திலே வந்து எரிக்கப்படுவார்கள். அவர்களில் இருந்து ஒழியக்கூடிய சேலும் சலமும் இரத்தமும் கொதிக்க காய்க்கப்பட்டு அவைகளைத்தான் இவர்களுக்கு குடிக்க கொடுக்கப்படும். ஏனென்றால் உலகத்திலே நல்ல நல்ல உடலுக்கு ஆரோக்கியமான, வாய்க்கு ருசியான, இன்பமான எத்தனையோ பானங்கள் இருக்கும் பொழுது அவைகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு நஜீஸை அல்லவா நீ தேர்ந்தெடுத்தாய். எனவே இன்றும் இது போன்ற நஜீஸ் தான் உனக்கு குடிக்க கொடுக்கப்படும் என்று சொல்லப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலும் கேவலம் அந்த பானத்தை அவன் கிட்ட எடுக்கும் பொழுதே அவனுடைய சூட்டின் காரணத்தினால் முகத்தில் இருக்கக்கூடிய சதைகள் கரைந்ததிலே விழுந்துவிடும். இருந்தாலும் தாங்க முடியாது, அந்த அளவுக்கு தாகம். தாகத்தின் காரணத்தினால் அந்த கொதிக்கக்கூடிய நீர சேலையும் சலத்தையும் அவன் குடிப்பான் என்று ஹதீஸ்களிலே பதிவாயிருக்கிறது. உலகத்திலும் கேவலம், நரகத்திலும் இதுதான் அவனுக்கு கேவலம். அது மட்டுமல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், புகாரி ஷரீஃபிலே வந்திருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் லா துஸல்லிமு அலா ஷரபத்தில் கம்ரி வலா துஜாலிசுகும், உலகத்திலே மதுபான பிரியர்களை கண்டால், மதுபானம் குடிக்கக்கூடியவர்களை கண்டால் அவர்களுக்கு சலாம் சொல்லாதீர்கள், அவர்களோடு இருந்து அமராதீர்கள். இன்னொரு ஹதீஸிலே பதிவாயிருக்கிறது, நீங்கள் லா தஸ்வது ஜனாயிதஹும் வலா தௌது மருதாகும், அவர்கள் நோய் வாய்ப்பட்டால் அவர்களை நோய் விசாரிக்க செல்லாதீர்கள், அவர்கள் மரணித்தால் அவர்களுடைய ஜனாசாக்கள் பங்கு கொள்ளாதீர்கள் என்று சொல்லப்பட்டது என்று புகாரியிலே பதிவாயிருக்கிறது. உலமாக்கள் சொல்கிறார்கள், ஏன் இந்த அளவுக்கு ஒதுக்கப்பட வேண்டும், அவர்களுடைய ஜனாசாக்களிலும் பங்கு கொள்ளக்கூடாதா, அவர்களை நோய் விசாரிக்கவும் கூடாதா என்றால் ஏன் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மதுபானத்துடைய விடயத்திலே 10 பேர்களை அல்லாஹ் சபித்திருக்கிறான். தெளிவான ஹதீஸிலே பதிவாயிருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் அந்த மதுபானத்தை செய்யக்கூடியவர்கள், செய்து தாருங்கள் என்று கேட்கக்கூடியவர்கள், சுமந்து சென்று கொடுக்கக்கூடியவர்கள், விற்கக்கூடியவர்கள், வாங்கக்கூடியவர்கள், ஊற்றி கொடுக்கக்கூடியவர்கள், குடிக்கக்கூடியவர்கள், இவர்கள் அனைவரையும் அல்லாஹ் சபித்திருக்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய சாபத்துக்காலானவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்களும் சென்றால் ஒருவேளை அவர்களுக்கு இறங்கக்கூடிய தண்டனை உங்களுக்கும் இறங்கிவிடலாம். எனவே தான் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கும் செல்ல வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அவ்வளவு மோசமான ஒரு செயல்தான் மதுபானம் என்பது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்கள் பலர் சொல்லுகிறார்கள், என்னோடு இருக்கக்கூடியவர்கள் மதுபானம் குடித்தாலும் நான் அந்த அளவுக்கு புத்தியை பறிகொடுக்க மாட்டேன், அவர்களோடு இருக்கிறேன், அவர்களோடு கூட்டாளித்தனம் வைத்திருக்கிறேன், அவர்கள் தான் குடிக்கிறார்கள், நான் அந்த அளவுக்கு புத்தியை பறிகொடுக்க மாட்டேன், நான் குடிப்பதில்லை என்று பெருமையோடு சொல்லுகிறார்கள். புகாரியிலே பதிவாயிருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மதுபானம் குடிக்கக்கூடியவர்களோடு சேர்ந்து உட்காரவும் வேண்டாம், அது நல்லவர்களுடைய அடையாளமாக இருக்காது, நல்லவர்களுடைய பண்பாக இருக்காது. உலகத்திலும் கேவலம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும் என்னுடைய உம்மத்தினர்கள் சர்வ சாதாரணமாக மதுபானம் குடிப்பார்கள், ஆனால் மதுபானத்துடைய பெயர்களை அவர்கள் மாற்றி அமைத்துக் கொள்வார்கள் என்று கூறினார்கள். லயஷ்ரபு நாஸும் மின் உம்மத்தி அல் கம்ர வயுஸம்மூனஹா பிகைரி இஸ்மிஹா, என்னுடைய சமூகத்திலே ஒரு சாரார் மதுபானம் குடிப்பார்கள் ஆனால் அதனுடைய பெயர்களை மாற்றி வைத்துக் கொள்வார்கள் என்றார்கள். ஒரு காலம் இருந்தது சாராயம் என்று குடித்தார்கள், கள்ளி என்று குடித்தார்கள். இந்த நவீன யுகத்திலே எத்தனையோ புதிய புதிய பெயர்களோடு மதுபானம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருடைய வருமானத்துக்கு ஏற்ற விதத்திலே மதுபானம் குடிக்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இவர்கள் யாரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்ள மாட்டான். இது ஒரு நல்ல ஒரு காரியம் அல்ல. வாழ்க்கையிலே புத்திசாலித்தனமாக வாழக்கூடிய காலத்தில் நல்லவர்களாக வாழ வேண்டும். ஏனென்றால் நாம் பார்க்கிறோம், இந்த நாட்டிலே முஸ்லிம்களாகிய நாம் 10% வாழுகிறோம், 90% அந்நியர்களோடு சேர்ந்து வாழுகிறோம். அந்நியர்களுடைய கலாச்சாரத்தை நாமும் பின்பற்றக்கூடாது. மற்றவர்கள் குடிக்கிறார்கள் என்பதற்காக நாமும் வாழ்க்கையை பறிகொடுத்து விடலாகாது. புத்திசாலித்தனமாக களிமாவோடு வஹியுடைய தெளிவிலே வாழக்கூடிய நாம், எங்களுக்கு முன்னால் விடுமுறை நாட்கள் வருகிறது. அந்நியர்களுடைய, பௌத்தர்களுடைய, இந்துக்களுடைய பெருநாட்களாக இருக்கலாம், எங்களுக்கும் விடுமுறையாக இருக்கலாம். அதற்காக நண்பர்களோடு நாம் சேர்ந்து விடுமுறையை கழிக்க சென்று நாம் பாதக செயல்களில் ஈடுபடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு பொருத்தம் இல்லாத காரியங்களில் ஈடுபட்டால் பயங்கரமான தண்டனை அல்லாஹ் உலகத்திலும் வைத்திருக்கிறான், மறுமையிலும் வைத்திருக்கிறான். எங்கு சென்றாலும் நாம் கலிமா சொன்னவர்கள், நபியுடைய உம்மத்தினர்கள், மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ வேண்டியவர்கள் என்ற எண்ணத்தோடு பாவத்தை பயந்து வாழ வேண்டும். விடுமுறைகளை அழகாக கழிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஹதீஸிலே தெளிவாக வந்திருக்கிறது, நியமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன்னாஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரண்டு நியமத்துக்கள் இருக்கின்றன, அந்த இரண்டு நியமத்துக்களுடைய விடயத்தில் அதிகமான மனிதர்கள் நஷ்டவாளிகளாகி விட்டார்கள். எவ்வாறு அந்த நியமத்தை கழிக்க வேண்டும் என்று தெரியாது. முதலாவது அஸ்ஸிஹா, ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம். நோய் நம்பலம் இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் தந்து விட்டான் என்றால் அதனை அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக செலவழிக்க வேண்டும், நல்ல காரியங்களிலே செலவழிக்க வேண்டும், பிள்ளை குட்டிகளுக்காக உழைப்பதிலே செலவழிக்க வேண்டும். அதே போன்று ஓய்வு நேரங்கள், விடுமுறை நாட்கள், வேலை பழு உள்ள காலத்திலே யாராவது தீனுக்காக, தீனுடைய விடயங்களுக்காக அழைத்தால் எனக்கு லீவு கிடையாது அல்லது ஓய்வு இல்லை, லீவு கிடைத்தால், நேரம் கிடைத்தால் பார்ப்போம் என்று அவர்கள் சாக்கு போக்கு சொல்லுவார்கள். எப்பொழுது நேரம் கிடைக்குமோ அப்பொழுது அர்த்தமில்லாத விடயங்களிலே கழிக்க ஆரம்பிப்பார்கள். ஓய்வை கழிக்க தெரியாத உம்மத் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வரக்கூடிய அந்த விடுமுறை காலத்தை அழகாக கழிக்க வேண்டும். இஸ்லாமியர்கள் என்ற அமைப்பிலே விடுமுறையை நாம் கழிக்க வேண்டும். மதுபானத்துக்கு அடிமையானவர்களாக, போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்களாக நாம் வாழக்கூடாது. அதை குடிக்கவே கூடாது, பாதிக்கவே கூடாது என்றால் அதை வியாபாரம் செய்வதையும் இஸ்லாம் முற்றுமுழுதாக தடை செய்திருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் மதுபானத்தை பற்றி பேசும் பொழுது அல்லது போதைப் பொருளை பேசும் பொழுது நம்மிலே பலர் ஆரோக்கியம் சந்தோஷம் அடைகிறார்கள். நான் என்றால் மதுபானம் குடிக்கவில்லை, அதிலே இருந்து நான் தப்பி வாழுகிறேன். ஆனால் யாரெல்லாம் மதுபானத்திலிருந்து தப்புகிறார்களோ அவர்கள் புகைத்தலிலே மாட்டியிருக்கிறார்கள் என்ற கவலையான செய்தியை நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். புகைத்தலையும் இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. நாம் நினைக்க கூடாது ஒரு சிகரெட்டை புகைப்பது, ஒரு பீதியை பத்துவது, ஒரு சுருட்டை குடிப்பது அது ஆரோக்கியமான செயல். சாப்பிட்டால் பலரும் சொல்லுகிறார்கள், சாப்பிட்ட உடனேயே புகைக்காமல் இருக்க முடியாது. அவர்கள் நினைக்கிறார்கள் சாப்பாட்டுக்கு பின்னால் குடிக்கக்கூடிய விட்டமின் என்று. ஆனால் இஸ்லாம் அதை எந்த அளவுக்கு வெறுக்கிறது என்றால் வைத்தியத்துறை இந்த விஞ்ஞான யுகத்திலே கொடிகட்டி பறக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, படித்தவர்கள் இருக்கிறோம். இந்த புகைத்தலினால் உலகத்திலே நாளுக்கு நாள் எத்தனை உயிர்கள் காவு கொள்ளப்படுகிறது என்பதை நாளுக்கு நாள் கேட்டுக்கொண்டும் அதை பார்த்து பார்த்து குடிக்கக்கூடிய முட்டாள்களாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலே எந்த அளவுக்கு பயங்கரமான நச்சு பொருட்கள் இருக்கிறது என்றால் வைத்தியர்கள் சொல்லுகிறார்கள் அதிலே நிக்கோட்டின் இருக்கிறது, அதிலே கார்பன் இருக்கிறது, அதிலே சயனைட் இருக்கிறது, அதிலே தார் இருக்கிறது. ஒரு சிகரெட்டை புகைக்கும் பொழுது அதனுடைய புகையோடு எத்தனையோ நச்சு பதார்த்தங்கள் தங்களுடைய உடம்புக்குள்ளே செல்லுகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நிகட்டின் என்பது பயங்கரமான ஆட்கொள்ளி, ஒரு ரசாயன பொருள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று அதிலே சயனைட் இருக்கிறது. சயனைட் என்றால் நச்சு பொருள். எந்த அளவுக்கு என்றால் சமீப காலம் வரும் வரைக்கும் எங்களுடைய நாட்டிலே பயங்கரவாதம் தலை விரித்தாடியது. பயங்கரவாதிகள் பாதுகாப்பு தரப்பினிடத்திலே மாட்டிக்கொண்டால் அவர்களுக்கு தப்புவதற்கு வழியில்லை என்பதை அவர்கள் உணர்ந்தால் உடனடியாக சயனைட்டைத்தான் அவர்கள் சுவைத்து விடுவார்கள், அதோடு மரணித்து விடுவார்கள். சயனைட் என்பது தற்கொலை செய்யக்கூடிய ஒரு பொருள், அதுவும் இந்த புகைத்தலிலே இருக்கிறது. சயனைட்டை விழுங்கக்கூடியவன், சுவைக்கக்கூடியவன் உடனடியாக மரணித்து விடுகிறான். ஆனால் இந்த சிகரெட்டை புகைக்கக்கூடியவன் நாட்களிலே நாட்கள் செல்ல செல்ல இழுத்து இழுத்து மரணிக்கிறான். இதுதான் உண்மை. ஏனென்றால் அந்த நிகோட்டின் என்ற சயனை சென்ற அந்த நச்சத்து பொருளும் அந்த புகைத்தல்லே இருக்கிறது. எனவே இது போன்ற பொருட்களுக்கு நாம் அடிமையாக கூடாது. நாம் வாகனத்திலே செல்லுகிறோம், வாகனம் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாகனம் திடீரென பாதையிலே நின்றுவிட்டால் இறங்கி பார்க்கிறோம், அங்குமிங்கும் தேடி பார்க்கிறோம், கடைசியிலே சொல்லுகிறோம் இதிலே காபன் கட்டி இருக்கிறது, அதனால கொஞ்சம் துப்புரவாக்கினால் வாகனத்திலே மீண்டும் போகலாம் என்று காபனை துப்புரவு செய்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வெறுமனே இரும்பு குவியல் அந்த வாகனமே காபன் கட்டினால் இழுக்க முடியாது, நடுத்தருவிலே நின்று விடுகிறது என்றால் இந்த காபனை புகைக்கக்கூடிய நம்முடைய நாடி நாளங்கள் நம்மளுடைய நரம்புகள் எதற்குத்தான் உதவப் போகிறது? சற்று நாட்கள் தொடர்ச்சியாக நாம் புகைத்தலை அடிமையாக புகைக்கும் பொழுது நமக்கு சுவாசிக்க முடியாது, நிம்மதியாக உறங்க முடியாது, அவனுக்கு இருமல் வருகிறது, அவனுக்கு கச்ச வருகிறது, அவன் நிம்மதியாக தூங்க முடியாது. அவன் மட்டுமல்ல அவனுடைய மனைவி மக்களுக்கு அவனுடைய பிள்ளைகளுக்கு நிம்மதியாக உறங்க முடியாது, பயங்கரமான நோய்களுக்கு அவன் ஆளாகி விடுகிறான். அவன் மட்டுமல்ல அவனுக்கு பின்னால் வரக்கூடிய பாவமே அறியாத பச்சிலம் குழந்தைகள் எந்த அளவுக்கு அதனால் தாக்கப்படுகிறார்கள் என்றால், சமீப சில நாட்களுக்கு முன்னால் ஒரு குழந்தைக்கு மூச்சடுக்க முடியாது, பிறந்து இரண்டு மாதம் பச்சிலம் குழந்தை பால் மாத்திரம் குடிக்கிறது, அந்த குழந்தைக்கு மூச்செடுக்க முடியாது, வீசிங் ஏற்பட்டு வைத்தியரிடத்தில் சுமந்து கொண்டு வருகிறார்கள், பதறி பதறி வருகிறார்கள். அந்த குழந்தையை பரிசோதனை செய்த வைத்தியர் கேட்ட கேள்வி முதலாவதாக கேட்டார்கள், இந்த குழந்தையுடைய தந்தை புகைத்தல் பாவனை உள்ளவராக புகைத்தலுக்கு அடிமையானவராக இருக்கிறாரா? ஆம் என்று சொன்ன பொழுது அந்த குழந்தை தந்தையுடைய புகைத்தல் பழக்கத்தினால் இந்த குழந்தைக்கு வீசின் வந்திருக்கிறது, இதை சுகமாக்க முடியாது என்று வைத்தியர்கள் கை விரித்தார்கள் என்றால், பச்சிலம் குழந்தைகள் காலமெல்லாம் உலகத்திலே கண்ணீர் வடிப்பதற்கு பெற்றோர்களாகிய நாம் தான் காரணமாக இருக்கிறோம். தவறான பழக்கத்தினால் மனைவி மக்கள் பிள்ளை குட்டிகள் அவஸ்தைப்படுவதற்கு நாம் காரணமாக இருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த புகைத்தலினால் வாழ்க்கையிலே எவ்வளவு சிரமங்கள் ஏற்படுகிறது என்றால் சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு பள்ளிவாசல் கட்டுவதற்காக ஒவ்வொரு நாளும் வசூலுக்கு செல்லுகிறார்கள். ஒவ்வொரு பள்ளிவாசலும் இருக்கக்கூடிய வீடுகளிலே மாதத்திற்கு ஒரு முறை ஒரு மாதத்திற்கு ஒருத்தர் 50 ரூபாய் சந்தா கட்ட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு மகள்ளாக்களிலும் எத்தனை பேர் ஒரு மாதத்துக்கு கட்ட வேண்டிய 50 ரூபாய் பாக்கியத்தை எத்தனை ஆயிரக்கணக்கை பாக்கியாக வைத்திருக்கிறோம். ஆனால் பெருமையோடு சொல்லுகிறார்கள், நான் ஒரு நாளைக்கு 10 சிகரெட் குடித்து விடுவேன். ஒரு சிகரெட் 30 ரூபாய் என்று வைத்தால் 10 நாட்களுக்கு 3000 ரூபாய். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு நாளைக்கு 300 ரூபாய், 10 நாட்களுக்கு 3000 ரூபாய், ஒரு மாதத்திற்கு அவனை அறியாமலேயே 9000 ரூபாயை அவன் நெருப்பிலே இட்டு பொசுக்கி விடுகிறான். பால் பள்ளிவாசலுக்கு கட்ட வேண்டிய 50 ரூபாய் பாக்கி வைத்திருக்கிறான். எத்தனையோ 50 ரூபாய், எத்தனையோ மாதங்கள், எத்தனையோ ஏழை குடும்பங்கள் மின்சார கட்டணத்தை செலுத்த முடியாமல், நீர் கட்டணத்தை செலுத்த முடியாமல், எத்தனையோ நோயாளிகள் எடுக்க வழி இல்லாமல், எத்தனையோ பச்சிளம் குழந்தைகள் பாடெடுக்க வழி இல்லாமல், எத்தனையோ பாடசாலை மாணவர்கள் கல்வியை தொடர வழி இல்லாமல், எத்தனையோ மதரசா மாணவர்கள் எழுவை தொடர வழி இல்லாமல் கண்ணீர் வடிக்கும் பொழுது நாம் ஆயிரக்கணக்கிலே நெருப்பிலே இட்டு பொசுக்கிக் கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமியர்களுக்கு அழகான பண்பல்ல. எனவே நல்ல பழக்கங்களை நாம் எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். விடுமுறை நாட்களை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையிலே கழித்து களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு மரணிப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் துணை செய்வானாக. யா அல்லாஹ், நாம் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. எங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உற்றார் உறவு
உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உலகத்திலே வாழும் காலம் எல்லாம் உன்னுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கக்கூடியவர்களாக யாழ்லா நம்ம அனைவரைக்கும் ஆக்கி அருள்வாயாக. நம்முடைய உடலிலே ஆரோக்கியத்தையும் ஆசியத்தையும் தந்தருள்வாயாக. மனதிலே நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்திடுவாயாக. வீண் வழக்கு வம்பு கலந்து நம்மை பாதுகாப்பாயாக. தலை தூக்க முடியாத கடன் தொல்லைகளிலிருந்து யாழ்லா நம் அனைவரையும் பாதுகாப்பாயாக. பயங்கரமான நோய் நொம்பலங்களிலிருந்து நம்மை பாதுகாப்பாயாக. நம்முடைய மனைவி மக்கள் நம்முடைய பிள்ளை குட்டிகளை யாழ்லா பயங்கரமான நோய் நொம்பலங்களிலிருந்து பாதுகாப்பாயாக. முழு நாட்டிலும் தலையை விரித்தாடக்கூடிய வறட்சியை போக்கி அருள்வாயாக. உன்னுடைய ரஹ்மத்துடைய மழையை பொழிய செய்வாயாக. கலிமாவோடு வாழ்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை யாழ்லா நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. உலக வாழ்க்கையை விட மண்ணறை வாழ்க்கை ஒளிமயமானதாக ஆக்கி அருள்வாயாக. மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் யாழ்லா நம் அனைவருக்கும் நசீபாக்கி அருள்வாயாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி.